முதல் வாசகம். உங்கள் தந்தையரை எகிப்திலிருந்து வெளியே கொணர்ந்தேன். யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 1-13 முடிய. அந்நாள்களில் செக்கேமில் யோசுவா இஸ்ரேலின் எல்லா குலங்களையும் ஒன்று கூட்டினார். இஸ்ரேலின் முதியோர்களையும் தலைவர்களையும் நடுவர்களையும் அதிகாரிகளையும் அழைத்தார். அவர்கள் கடவுள் முன்னிலையில் ஒன்று கூடினர். யோசுவா எல்லா மக்களுக்கும் கூறியது, இஸ்ரேயில் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், முற்காலத்தில் ஆபிரகாம் நாகோர் ஆகியோரின் தந்தை தேரா உட்பட உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் வாழ்ந்தபொழுது அவர்கள் மற்ற தெய்வங்களுக்கு ஊழியம் செய்தனர். உங்கள் தந்தையாகிய ஆபிரகாமை நதிக்கு அப்பாலிருந்து அழைத்து வந்து கானான் நாடு முழுவதிலும் நடத்தி சென்றேன். அவனது வழிமரபை பெருக்கினேன். அவனுக்கு ஈசாக்கை அளித்தேன். ஈசாக்கிற்கு யாக்கோபையும் ஏசாவையும் அளித்தேன். ஏசாவுக்கு செபிர் மலையை உடமையாக அளித்தேன். யாக்கோபும் அவன் மக்களும் எகிப்திற்கு சென்றனர். மோசேயையும் ஆரோனையும் அனுப்பி அங்கே என் செயல்களின் மூலம் எகிப்தை வதைத்தேன். பின்னர் உங்களை வெளியே கொணர்ந்தேன். உங்கள் தந்தையரை எகிப்திலிருந்து வெளியே கொணர்ந்தேன். அவர்கள் கடலுக்குள் சென்றார்கள். எகிப்தியர் தேரில் குதிரைகளுடன் செங்கடலுக்குள் உங்கள் மூதாதையரை துரத்தி சென்றனர். அவர்கள் ஆண்டவரை நோக்கி கதறினர். அவர் அவர்களுக்கும் எகிப்தியருக்கும் இடையில் இருளை வைத்தார். அவர் எகிப்தியரை கடலில் அமிழ்த்தினார். நான் எகிப்தியருக்கு செய்ததை அவர்கள் கண்கள் கண்டன. நீங்கள் நீண்ட காலம் பாலை நிலத்தில் வாழ்ந்தீர்கள். யோர்தானுக்கு கிழக்கில் வாழும் எமோரியரின் நாட்டுக்கு உங்களை கொண்டு வந்தேன். அவர்கள் உங்களுடன் போரிட்டார்கள். நான் அவர்களை உங்கள் கையில் ஒப்படைத்தேன். அவர்களது நிலத்தை நீங்கள் உடமையாக்கி கொண்டீர்கள். உங்கள் முன்னிருந்து அவர்களை அழித்து ஒழித்தேன். மோவாபின் அரசன் சிப்போரின் மகன் பாலாக்கு இஸ்ரேலுக்கு எதிராக படை திரட்டி போர் தொடுத்தான். உங்களை சபிக்குமாறு பேகோரின் மகன் பிளையாமை அழைக்க ஆள் அனுப்பினேன். நான் பிளையாமுக்கு செவி கொடுக்க விரும்பவில்லை. அவன் உங்களுக்கு ஆசி வழங்கினான். உங்களை பாலாக்கின் கையினின்று விடுவித்தேன். நீங்கள் யோர்தானை கடந்து எரிகோவுக்கு வந்தீர்கள். எரிகோவின் மக்களும் எமோரியரும் பெரிசியரும் கானானியரும் இத்தியரும் கிர்காசியரும் இவியரும் எபோசியரும் உங்களுக்கு எதிராக போர் தொடுத்தனர். அவர்களையும் உங்கள் கையில் ஒப்படைத்தேன். நான் உங்களுக்கு முன்னே குலவிகளை அனுப்பினேன். அவை உங்கள் முன்னிருந்து இரு எமோரி அரசர்களை விரட்டின. இது நிகழ்ந்தது உங்கள் வாளாலும் அன்று உங்கள் அம்பாலும் அன்று. நீங்கள் உழுது பயிரிடாத நிலத்தில் அறுவடை செய்தீர்கள். நீங்கள் கட்டாத நகரங்களில் நீங்கள் வாழ்கின்றீர்கள். நீங்கள் நடாத திராட்சை ஒலிவத் தோட்டங்களின் பயனை நீங்கள் நுகர்கின்றீர்கள். இவை அனைத்தும் நான் உங்களுக்கு கொடுத்தவையே. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
என்றும் உள்ளது ஆண்டவரது பேரன்பு, என்றும் உள்ளது ஆண்டவரது பேரன்பு, என்றும் உள்ளது ஆண்டவரது பேரன்பு, என்றும் உள்ளது ஆண்டவரது பேரன்பு.
ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர்.
தெய்வங்களின் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள், தலைவர்களின் தலைவருக்கு நன்றி செலுத்துங்கள்.
என்றும் உள்ளது ஆண்டவரது பேரன்பு, என்றும் உள்ளது ஆண்டவரது பேரன்பு, என்றும் உள்ளது ஆண்டவரது பேரன்பு, என்றும் உள்ளது ஆண்டவரது பேரன்பு. பாலை நிலத்தில் தம் மக்களை வழி நடத்தியவருக்கு நன்றி செலுத்துங்கள். மாபெரும் மன்னர்களை வெட்டி வீழ்த்தியவருக்கு நன்றி செலுத்துங்கள். வலிமை மிகு மன்னர்களை கொன்றடித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றும் உள்ளது ஆண்டவரது பேரன்பு, என்றும் உள்ளது ஆண்டவரது பேரன்பு, என்றும் உள்ளது ஆண்டவரது பேரன்பு, என்றும் உள்ளது ஆண்டவரது பேரன்பு. அவர்களது நாட்டை தம் மக்களுக்கு உரிமை சொத்தாக ஈந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். அதை தம் அடியார்களாகிய இஸ்ரேலருக்கு உரிமை சொத்தாக ஈந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். நம் எதிரிகளில் நின்று நம்மை விடுவித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றும் உள்ளது ஆண்டவரது பேரன்பு, என்றும் உள்ளது ஆண்டவரது பேரன்பு, என்றும் உள்ளது ஆண்டவரது பேரன்பு, என்றும் உள்ளது ஆண்டவரது பேரன்பு. கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 19, இறைவார்த்தைகள் 3-12 முடியும். பரிசேயர் இயேசுவை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன், ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்டனர். அவர் மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார். மேலும் அவர், இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாயிருப்பர், இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல், எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, அப்படியானால் மணவிலக்கு சான்றிதழை கொடுத்து மனைவியை விலக்கிவிடலாம் என்று மோசே கட்டளையிட்டது ஏன் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே உங்கள் மனைவியரை விலக்கிவிடலாம் என்று மோசே உங்களுக்கு அனுமதி அளித்தார். ஆனால் தொடக்கம் முதல் அவ்வாறு இல்லை. பரத்தமையில் ஈடுபட்டதற்காக அன்றி வேறு எக்காரணத்தையாவது முன்னிட்டு தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் உபச்சாரம் செய்கிறான் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி, கணவர் மனைவியர் உறவு நிலை இத்தகையது என்றால் திருமணம் செய்து கொள்ளாதிருப்பதே நல்லது என்றார்கள். அதற்கு அவர், அருள்கொடை பெற்றவரன்றி வேறு எவரும் இக்கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. சிலர் பிறவியிலேயே மன உறவு கொள்ள முடியாதவராயிருக்கின்றனர். வேறு சிலர் மனிதரால் அந்நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றனர். மற்றும் சிலர் விண்ணரசின் பொருட்டு அந்நிலைக்கு தம்மையே ஆளாக்கிக் கொள்கின்றனர். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்றார்.
ஆண்டவரின் அருள் வாக்கு, கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான இறை பிரசன்னத்தினுடைய நேரத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவார்த்தையோடு சந்திப்பதில் பெர் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டுமாய் உங்களை சந்திக்க ஆண்டவர் இந்த வாய்ப்பை கொடுத்தார். அதுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் கவலைகளையெல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். பேதுரு எழுதிய அந்த முதல் திருமுகத்தில் 5வது அதிகாரம் 7வது இறைவசனத்தில் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் பதிவு செய்திருக்கிறார். உங்கள் கவலைகளையெல்லாம் அவரிடத்துல விட்டுவிடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார். இன்றைக்கி வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள், நிறைய விதமான கவலைகள். சும்மா உட்கார்ந்துருந்தா கூட ஒரு சிலருக்கு கவலை, சாப்பிட்டுட்டு சும்மா வீட்டில் உட்காந்து தூங்கி எந்திரிக்கிறவங்களுக்கு கூட ஒரு கவலை உண்டு. அப்படிங்கிற ஒரு நிலையில் உலகத்தில் போராடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கவலை இல்லாமல் இருக்குமா அப்படின்னு நம்ம கேட்டால் கண்டிப்பாக இருக்க முடியாது. இந்த சூழலில் தான் இன்றைக்கு ஒரு நற்செய்தி நமக்கு இன்றைக்கி ரொம்ப அழுத்தமான செய்தியோடு வருகிறது. வெள்ளிக்கிழமை அதுவுமா ஆண்டவருடைய பாடுகளை நம்ம எப்போதுமே நினைத்து பார்ப்போம். வெள்ளிக்கிழமைகளில் இன்றைக்கி திருமணத்தை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். திருமணம் அப்படின்னாலே பாடுகள் தான். திருமணம் அப்படின்னாலே இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, கல்யாணம் பண்ணிட்டாலே அது ஒரு பாடுகளினுடைய நிலை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இருந்தாலும் யாரும் என்ன செய்கிறதில்ல, திருமணம் வேண்டாம்னு சொல்கிறதில்ல. ஒரு கல்யாணத்துக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கவும் ரெடியாக தான் இருக்கிறாங்க. அப்படி தான் நினைக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன மனநிலையோடு இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஒரு தாத்தாவுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணாங்களாம் பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து. தாத்தாவுக்கு இன்னொரு கல்யாணம் 60 பண்ணணும்னு பண்ண போகிறாங்கன்னே அவருக்கு ஒரே மகிழ்ச்சி. அவர்னா கல்யாணத்து அன்னைக்கு ஒரு ஓன்று அழுவ ஆரம்பிச்சிட்டார். எல்லாம் மனம் பொண்ணை கூட்டிட்டு வான்னு தாத்தா அழுவுறாரு. என்னடான்னு பார்த்தா, ஏன் தாத்தா ஏன்ப்பா அழுவுற அப்படின்னு எல்லோரும் கேட்குறாங்க. ஏன்டா கல்யாணம் கல்யாணம்னு திருப்பி அதே கிழவியை கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னார். அவர் நினச்சிக்கிட்டாரு, புது பொண்ணு பார்த்து புதுசாக கட்டி வைக்க போகிறாங்க போல இருக்கு அப்படின்னு. சில இப்போ நம்ம அதிகாரிகள் எல்லாம் பார்க்குறோம், பெரிய பெரிய அதிகாரிகள், பெரிய பெரிய பணம் படைத்தவர்கள் எல்லாம் பார்க்குறோம். ஏழைகள் அங்கங்கே அப்படி இப்படி வாழ்வாங்க தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதிகாரபூர்வமாக அவங்க என்ன செய்கிறதில்ல, அவங்க மனைவிகளை வந்து இணைத்து கொள்வதில்ல. ஒரு மனைவி தான் இருப்பாங்க, சொல்லாதபடிக்கு அப்படி இப்படி அப்படி போய்க்கலாம். இவங்கெல்லாம் சாதாரண நிலையில் இருக்கிறவங்க. நம்மளுடைய டேர்மில் சொல்லணும்னா வச்சுக்கலாம், வச்சுக்கிறது சைடில், அப்படி தான் அந்த வார்த்தையுடைய பொருள் அடக்கம் அப்படி தான் இருக்கிறது. நான் சொல்கிறேன் நினைக்காதீங்க, இது ஊர் உலகத்தில் சொல்கிறத நான் சொல்கிறேன். இல்லை சாமியார் புதுசு புதுசாக சொல்கிறாரேன்னு நீங்கள் வெளியூரில் இருக்கிறவங்கலாம் தப்பாக நினச்சிக்கக்கூடாது. அதிகாரிகள், பெரிய பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவங்க பாருங்கள், மேரேஜ் பார்த்திங்கன்னா 2-3 கல்யாணம் பண்ணிக்கிறான். வயதை கடந்த நிலையில் கூட நம்ம அந்த வயசு வித்தியாசமெல்லாம் பார்த்து தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அவங்களுக்கு அதெல்லாம் இல்லை, அவங்க அதிகாரம் இருக்குது, பொருள் பணம் இருக்கிறது. அவங்க எளியவர்களை, சின்ன வயதில் இருக்கிற பிள்ளைகளை திருமணம் செய்து கொள்கிறாங்க. அவங்க ஆணாக இருக்கிற பட்சத்தில் மணம் மகளையும், இப்போ பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் ஒரு ஆண்களையும் மணமகனையும் சிறிய வயதில் கூட அந்த வயது வித்தியாசம் இல்லாமல் திருமணம் செய்து கொள்கிற ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். அது சரியா தவறா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், உங்களுடைய ஞானத்திற்கு விட்டு விடுகிறோம். வேதத்தினுடைய பின்னணியிலிருந்து இன்றைக்கி நம்ம பேச போகிற அந்த விஷயம் என்னென்னா, திருமணத்தினுடைய அந்த அடிப்படை பண்பு என்ன அப்படின்னு இன்றைக்கி அதை தான் இயேசு டச் பண்ணுறார். இன்றைக்கி முதல் வாசகத்தில் பார்க்குறோம், கடவுள் தான் சொல்கிறாரு, நான் தான் உனக்கு எல்லாம் பண்ணுறேன், நான் தான் உன்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தேன், நான் தான் ஏசாவி யாக்கப்பை வழி நடத்தினேன். இப்படி அவர் எல்லாம் செய்ததெல்லாம் சொல்லி காட்டுறார். கடவுள் ஏன் சொல்லி காட்டுறாரு, இதெல்லாம் நீ புரிஞ்சு கொள்ளணும். நம்ம ஏன்னா நமக்கு புரிய முடியாத ஒரு அறிவோடு தான் நம்மளாம் எல்லாம் புரிஞ்சது போல் போயிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல தான் நமக்கு உணர்த்துறார், இதெல்லாம் நான் உனக்கு செய்து கொடுத்தேன். அப்போ ஆண்டவர் செய்து கொடுத்ததினுடைய அந்த ஆழத்தை தான் இன்றைக்கி நற்செய்தியில் இயேசு டச் பண்ணுறார். அப்போ அந்த குடும்பங்களை எல்லாம் அவர் உருவாக்கினார், அவர் பிள்ளைகளுக்கு அந்த வாழ்க்கையை கொடுத்தாரு, இவரு தான் அந்த உறவை ஏற்படுத்தி கொடுத்தவர், இவரு தான் அந்த வாழ்க்கையினுடைய அபிஷேகத்தை துவங்கி வைத்தவர் அப்படிங்கிறத முதல் வாசகத்தில் சொல்லிட்டு அதனுடைய எக்ஸ்டென்ஷன், அதனுடைய விரிவாக்கம் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த திருமணம் என்கிற அடிப்படை ஆழத்தில் கிடக்குது அப்படிங்கிறத இயேசு வழியாக சொல்லி சொல்கிறாரு பாருங்க. அப்போ இயேசு பரிசேயர் இயேசுவை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அழகாக மறுமொழி கூறுறாரு. கடவுள் எங்கே டச் பண்ணுறாரு பாருங்க, படைப்பின் தொடக்கத்திலேயே. படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் மனுஷனை எப்படி படைக்கிறாரு, ஆணும் பெண்ணுமாக படைத்தார். அதனால தான் நான் இந்த கேள்வியை நான் அடிக்கடி சொல்லி கொடுக்கறது பிள்ளைகளுக்கு. தொடக்க நூல் 1:26-27 படைப்பு எல்லாத்தையும் கடவுள் படைச்சாருங்க. எல்லாம் ஒரே வார்த்தையில் டிஸ் டிஸ்னு வந்துருச்சு, உண்டாகுக உண்டாகுக எல்லாம் உண்டாயிடுச்சு. ஆனால் மனுஷனை மட்டும் மனுஷன் உண்டாகுகன்னொன்னே ஆணும் பெண்ணும் வந்து குதிக்கலை. மனுஷன் உண்டாகுக அப்படின்னது மட்டும் அந்த இடத்துல ஒரு சிறிய ஒரு சேஞ்ச் இருக்குது பாருங்கள். கடவுள் மானிடரை உண்டாக்குறதுக்கு முன்னாடி திட்டமிடுறார், மானிடரை நம்முருவில் உண்டாக்குவோம், நம் சாயலில் உண்டாக்குவோம். அந்த நம் உருவில் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது. என் உருவில் அப்படி சொல்லலை, நம் உருவில். இந்த ப்ளூரல் ஃபார்ம் அங்கே பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதனால தான் நம்முடைய தமிழ் பைபிளில் கூட நம் அப்படிங்கிற வார்த்தை, நம்முனா நம்முடைய, நம்முனா ப்ளூரல் ஃபார்ம், அது பன்மை விகுதி. அப்போ கடவுள் அவரை பற்றி பேசுகிற போது அவர் ஒருமையில் பேச முடியல. ஏன்னா அவர் ஒருத்தர் மட்டுமா இல்லைங்கிறத அவர் அறிஞ்சு வச்சுருந்தார். அப்போ கடவுள் அப்படிங்கிறவர் ஒரு அந்த ஒருமையில் சொல்லக்கூடிய அடையாளமாக அவர் சொல்ல முடியாது. அவர் இயற்கையில் இருக்கிறார், இயற்கை வந்து கிளைம் பண்ணும், இவர் தான் கடவுள் இயற்கையாக இருக்கிறார், கடவுள் வானமாக இருக்கிறார், கடவுள் நீராக இருக்கிறார், கடவுள் நெருப்பாக இருக்கிறார். இப்படி எல்லா பஞ்சபூதங்களும் படைப்புகளும் எல்லாமே அந்த கடவுளை வந்து அவங்க கிளைம் பண்ணுறாங்க. கடவுளுடைய அந்த வல்லமை வந்து எங்ககிட்டேருந்து தான் வருது அப்படின்னு. அப்போ கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்க முடியும், அவர் ஒரு பல பன்மையினுடைய ஒரு தொகுதி தான், ஒரு 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 தொகுப்பு தான் கடவுள் என்ற வார்த்தைக்குள்ளே நம்ம வைக்கிறோம். அதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு மனுஷனுக்குள்ளே வருங்கிற போது மனிதன்கிட்ட நம்ம பார்க்குற ரெண்டு ஐடென்டிட்டிக்கல் கேரக்டர், அடையாளப்படுத்தக்கூடிய ரெண்டு வகை என்ன, ஆண் பெண், இதை நம்ம பார்க்குறோம். அடிப்படையில் பார்க்குறோம் இப்படி தானே கடவுள் படைச்சார். அப்போ இந்த ஆண் பெண் என்கிற அந்த அடையாளத்திற்குள்ளே கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னு கேட்டால் நம்ம எந்த பக்கமும் சாய முடியாது. அவர் ஆணாக இருக்கிறார், அவர் பெண்ணாக இருக்கிறார் சொல்ல முடியாது. அதனால தான் வேதம் 1:26 கடவுள் எப்படி தான் படைக்கிறார்னு சொல்லப்பட்ட கடவுள் நம்முருவில் உண்டாக்குவோம், திட்டமிடுதல். மனுஷனை படைக்கும் போது மட்டும்தான் திட்டமிடுறார். 27 இறைவார்த்தை வருது, கடவுள் தம்முருவில் மானிடரை படைத்தார். நீங்கள் பைபிளை எடுத்து வாசித்து பாருங்கள், அந்த டெரிவேஷன், அந்த வார்த்தையினுடைய அந்த கவுண்டிங் பாருங்கள், கரெக்டாக வரும். நீங்கள் அதெல்லாம் பைபிளில் நம்ம படிக்கும் போது இதெல்லாம் நம்ம கடக்கடான்னு படிச்சுட்டு போயிடக்கூடாது, இதெல்லாம் நம்ம ஆழமாக உணர்ந்து படிக்கணும். தொடக்க நூல் 1:27 வாசிக்கிறோம் பாருங்கள், நம்முருவில்னு சொன்ன வார்த்தை, மானிடரை நம்முருவில் உண்டாக்குவோம்னு சொன்ன வார்த்தை கடவுள் தம் உருவில், பாருங்கள் தம் அந்த வார்த்தையினுடைய மாற்றம், கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். முதல்ல இது முடிஞ்சிச்சிங்களா, அதிலேருந்து லாஜிக்கல் சீக்வன்ஸ் அடுத்தது இன்னொன்று வருது பாருங்கள், கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார், மானிடரை அவருடைய உருவில் படைத்தார், கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார், மூணாவது ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். அப்போ கடவுளுடைய உரு அப்படின்னு நம்ம சொல்லுகிற போது அது எந்த உரு, மனிதர்களை மட்டும் வைத்து பார்க்கிற போது அது ஆண் பெண் என்கிற அந்த உருவில் தான் நிறைவு இருக்கிறது. இது அடிப்படையில் வேதம் சொல்லுகிற வெளிச்சம். அதனால தான் இன்றைக்கி நம்ம சிந்திக்கவும் செயல்படவும் ஆண்டவருடைய அடையாளங்களை நம்ம இன்னும் ஆழமாக உணர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் அழைக்கிறார். இதை ஒரு இடத்துல சொன்னபோது ஒரு படித்த மெத்த படித்த ஒரு மேதையாக இருக்கிற ஒருவர் என்கிட்ட சண்டை போடுறார். அப்போ கடவுள் வந்து இயேசு கடவுளா இல்லையா, இயேசு கடவுளா இல்லையா, ஆமாம் கடவுள் தான், அப்போ ஒரு ஆம்பளையா இல்லையா, அப்போ ஒரு ஆம்பளை இல்லைன்றியா. பாருங்கள் இயேசு கடவுள் தான், இயேசு ஆனா தான் இருந்தார், அதில் மாற்றுக்கிறது இல்லை. நம்ம இயேசுவை பற்றி பேசலை. நட்கருணைக்குள்ளே யார் இருக்கிறாருனாக்க கடவுள் இருக்கிறாருன்னு சொன்னால் ப்ராப்பராக இருக்க முடியுமா, இருக்காது. தூயாவி இருக்கிறாரு அப்படி சொன்னால் இருக்குமா, தூயாவி இருக்கிறார் இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனால் நற்கருணையினுடைய அடையாளம் யாருடைய அடையாளம், அது கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவினுடைய அடையாளம். அவர் தான் கல்வாரி மலையில் ஏறினார். பரிசுத்தாவி செயல்பட்டார் இல்லைன்னு சொல்லலை. அப்போ தான் நம்ம வி ஆர் வெரி ப்ரிசைஸ். நம்ம இந்த சில காரியத்துக்குள்ளே ரொம்ப ப்ராப்பராக பார்க்கணும். அப்படி பார்க்குற போது கடவுள் அப்படிங்கிற பிதாவினுடைய நிலையை நம்ம உணர்கிற போது அவருடைய அந்த அழுத்தமான அந்த நிலை, கடவுள் என்கிற நிலையை எங்கெங்கெல்லாம் வச்சுருந்தார். இந்த படைப்பு திட்டத்தில் மொத்தமாக நம்ம பார்த்தோம்னா அது பெரிய ஒரு சிந்தனை. அதனால் ஆண் பெண் என்கிற அடையாளத்துக்குள்ளே வருகிற போது ஆணிலும் பெண்ணிலும் ஆண்டவர் அழகாய் தன்னுடைய அற்புதத்தை வைத்திருக்கிறார். அதனால தான் பாருங்கள், இந்த படைப்பினுடைய ஆழத்தில் கூட கடவுள் வந்து பிரித்து வச்சிருக்கிறார். ஒரு ஆணுக்கு என்ன தகுதி, ஒரு பெண்ணுக்கு என்ன தகுதி. நம்மலாம் சொல்லுவோம், நீ இந்த வேலையை பாரு, நீ இந்த வேலையை பாரு, சண்டை போடாமல் வேலை பாருங்கள் பாருங்கள், அப்படி பிரித்து கொடுப்பாங்க. ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு வீடாக இருக்கட்டுமே, ஒரு பிரித்து கொடுப்பாங்க. அதே போல் கடவுள் பொறுப்புகளை பிரித்து கொடுத்துருக்கிறார். அதான் சொல்கிறாங்க, ஆண்களுக்கு வந்து 70% லெஃப்ட் பிரெயின் வேலை செய்யுது, ரைட்டு பிரெயின் வந்து 30% வேலை செய்யுது. பெண்களுக்கு வந்து ரைட்டு பிரெயின் 70%, லெஃப்ட் பிரெயின் 30%. பாருங்கள் எப்படி போர்ஷன் அமைச்சு கொடுத்துருக்காரு பாருங்களேன் கடவுள். இங்கிட்டு 70-30, அங்கிட்டு 70-30. அப்போ பாருங்கள், ஒரு கணவன் மனைவியாகப்பட்டவங்க இணைந்து செயல்படுகிற அந்த ஆற்றலில் தான் வல்லமை விளங்குது. அதே போல் குழந்தை பெற்றெடுக்கிறதுலையும் பாருங்களேன், ஒரு ஒரு கவுன்சிலிங்க்கு ஒருத்தர் ஒரு அம்மா வந்துச்சு வந்தாங்க, ஒரு பொண்ணு வந்து அழுவுது. என்ன அழுவுது, வீட்டுக்காரர் அடிக்கிறார். என்ன அடிக்கிறாரு, பொம்பளை பிள்ளை ஏண்டி எனக்கு பெற்று கொடுத்த, பொம்பளை பிள்ளை பெற்றுட்டே இருக்கிறேன், பொம்பளை பிள்ளைய பெற்று போட்டு, நான் ஆம்பளை பிள்ளையில எதிர்பார்த்தேன், நான் அப்புறம் சொல்லிக் கொடுத்தேன். பாருங்கள், அறிவியல் நமக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்கு, அதெல்லாம் நம்ம பாடமாக படித்ததுனால உள்ளே நிற்கலை. அது நமக்கு வாழ்க்கை பாடமாக படிச்சிருந்தோம்னா நிற்கும். பாருங்கள், ஆண்களிடமிருந்து ஸ்பெர்ம் என்று சொல்லக்கூடிய உயிரணுக்கள் வருது. அதில் தான் வந்து எக்ஸ் ஒய்ங்கிற குரோமோசோம் இருக்குது. இதெல்லாம் நம்ம அறிவியலில் படிச்சிருக்கிறோம். பெண்களிடமிருந்து வரக்கூடிய ஓவுங்கிற முட்டையில் எக்ஸ் எக்ஸ் தான் இருக்குது. ரெண்டுமே ஒரே காம்பனண்ட் தான், ஒரே கண்டென்ட் தான் இருக்குது. ஒரே என்ன, ஒரு வல்லமை கொடுக்குற ஒரு விஷயந்தான் ரெண்டாக இருக்குது. எங்கிட்ட ரெண்டு வேறு வேறு இருக்குது ஆண்களிடமிருந்து. அப்போ ஆண்களிடமிருந்து வரக்கூடிய எக்ஸ் ஒயில் தான் ஆண் பெண் என்கிற அந்த அடையாளமானது கண்டறியப்படுகிறது, உருவாகிறது. ஆண்களிடமிருந்து வரக்கூடிய அந்த ஒய்யும் இங்கிட்டருந்து ரெண்டு எக்ஸில் ஏதாவது ஒரு எக்ஸும் சேரும்போது அது ஆண் பிள்ளை. எக்ஸ் எக்ஸும் இங்கிட்டு இருக்கிற எக்ஸ் இங்கிட்டு இருக்கிற ரெண்டு எக்ஸில் ஏதாவது ஒரு எக்ஸ் சேர்ந்ததுன்னா அது பெண் பிள்ளை. அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்தேன், அந்த மகளுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இதெல்லாம் சொல்லிவிட்டு இப்போ சொல், ஆம்பளை பிள்ளையை யார் தேர்ந்தெடுத்தா, பொம்பளை பிள்ளையை யார் தேர்ந்தெடுத்தா, யார் எக்ஸ் ஒய் அனுப்பினா அப்படின்னு கேட்டேன். அவன்தான் அப்படின்ச்சு. போய் நல்லா கையை முறுக்கி பின்னாடி வச்சு ஒரே குத்து, யாரா எக்ஸ் அனுப்புனா, யாரா ஒய் அனுப்புனா. அடிக்க சொல்லலை, நான் சொல்லிக் கொடுத்தேன். போய் கணவனுக்கு சொல்லிக் கொடு முதல்ல. அப்போது அவங்களுக்கு தெரியாதப்போ இது பாருங்கள், இன்றைக்கி நிறைய பெண்கள் அறியாமையில் ஏன் எனக்கு இப்படி பொம்பளை பிள்ளையை பெற்று கொடுத்த அப்படின்னு சொல்லி, எல்லா இடத்துலையும் இல்லை, இந்த மாதிரியான ஒரு சில அடக்குமுறைகள் இருக்கிற இடத்துல, இன்றைக்கி இந்த வரதட்சணைன்னு சொல்லக்கூடிய அந்த டவுரி சிஸ்டம் இருக்கிற இடங்கள்லாம் இந்த வேதனை இருந்து கொண்டே இருக்கிறது. ஐயோ பொம்பளை பிள்ளையா நிறையா போட்டு கட்டி, ஏன் நீ அப்படி யோசிக்கணும், லெட் அஸ் சேஞ்ச் த வேர்ல்டு. நம்ம தான் மாற்றணும், நம்ம தான் மாற்றணும். யார் வந்து மாற்றுவா, இயேசு திரும்பி வருவாரா, நம்ம தான் மாற்றணும். அப்போ பாருங்கள், இன்றைக்கி இந்த மாதிரியான சூழல்கள் ஒரு சிக்கல் நிறைந்த இடியாப்ப சிக்கல்னு சொல்லுவாங்க. அது எங்கே இருக்குதோ இல்லையோ இந்த திருமணத்தில் இருக்குது இடியாப்ப சிக்கல். அதனால தான் பாருங்கள் நிறைய திருமணம் இன்றைக்கும் நடக்காமல் எல்லாம், அதாவது வயதை கடந்த நிலையில் அப்படியே நிற்கிறாங்க, வயதை கடந்த நிலையில் திருமணம் செய்ய முடியாத நிலையில் நிற்கிறாங்க. இது நரகத்தினுடைய ஒரு சூழல், இது நரகத்தினுடைய சூழல். நரகத்தை நாம் வந்து நம்ம நினச்சா பூமியை வந்து நம்ம வந்து மோட்சமாக்கலாம், நம்ம இருக்கிற வீட்டை மோட்சமாக்கலாம், நம்ம நினச்சா அதை நரகமாக்கலாம். ஒரு கதை சொல்லுவாங்க சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம், மோட்சம் எப்படி இருக்கும் நரகம் எப்படி இருக்கும் அப்படின்னு. அதே தான் நான் இந்த விஷயத்தில் உணர்கிறேன், இந்த திருமணத்தின் காரியத்தில் அதை தான் உணர்கிறேன். மோட்சத்துக்கு வந்து போனி பார்த்தாங்களாம், பார்க்கும்போது அவங்க எல்லாருடைய கையிலும் வந்து பெரிய பெரிய கரண்டி கட்டியிருந்தாங்களாம், நடுவில் வந்து ஒரு பெரிய விருந்துக்கான உணவுகள், பெரிய பெரிய கரண்டியை கையில் கட்டி விட்டுட்டாங்க, கையால் எடுத்து சாப்பிட முடியாது அந்த கரண்டியால் தான். ஆனால் அந்த கரண்டி பெருசு பெருசாக இருக்குது. அப்போ அந்த கரண்டியை எப்படி எடுத்து சாப்பிட்றது, நம்மளால் சாப்பிட முடியாது. ஆனால் மோட்சத்தில் இருக்கிறவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு செட்டப் நரகத்தில், கையில் பெரிய பெரிய கரண்டி, எல்லாம் உட்காந்து அழுதுகிட்டு உட்காந்துருந்தான். இப்போது அங்கே ஏன் சாப்பிட முடியல, ஏன் அழுவுறான், இங்கே என்ன சாப்பிட்றாங்கன்னா, இவங்க எடுத்து அடுத்தவங்களுக்கு ஊட்டி விட்டாங்களாம். அதே கரண்டி செட்டப் தான், ஆனால் இங்கே இவங்க எடுத்து அடுத்தவங்களுக்கு ஊட்டி விட்டாங்க, அவங்க எடுத்து இவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டாங்க. நரகத்தில் அடுத்தவனுக்கு ஈயம் மறுக்கிற கொடுக்க மனமில்லாதவன், அதனால் எப்படி எடுத்து நான் கொடுக்கறது? அதனால தான் அவன் நரகத்தில். அப்போ நரகத்தினுடைய மனநிலை என்னன்னா, அடுத்தவங்களுக்கு எதையும் இழக்க முடியாத ஒரு மனநிலை. இன்றைக்கி திருமணத்தினுடைய நிலையில் அதுதான் நான் பார்க்குறேன். எதையும் இழக்க துணி எல்லாம் இருக்கணும், 1, 2, 3, ஜாதி இருக்கணும், பணம் இருக்கணும், நம்ம நினைக்கிற மாதிரி வீடு இருக்கணும். ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க, பசங்க வந்து இன்றைக்கி ஒரு மணமகனை தேடிக்கொண்டு மணமகளை தேடிக்கொண்டு இருக்கிறது ஒரு மணமகனை பார்க்க நேர்ந்தது. ஃபாதர், என்ன ஃபாதர், எல்லாம் வந்து தள்ளிட்டு போகுது ஃபாதர். என்னையா நீ நல்ல தனியாக இருக்கிற, என்ன விஷயம்? சொந்த வீடு இல்லை ஃபாதர், சொந்த வீடு இல்லை, வேணா அருங்குடைய எழுதிக்கடா மேபி அப்படின்னு, அருங்குடைய காட்டு, இது என் வீடு தான் பாரு அப்படின்னு காட்டிக்கோ அப்படின்னு சிரித்தான். பாருங்கள், சொந்த வீடு இல்லை. அப்புறம் நம்ம 1, 2, 3 போடுறோம். எங்கள் அருங்குடைய இல்லத்தில் இங்கிட்டு ஒரு கூட்டம் உட்காந்து பொண்ணு தேடும், பையில திருப்பி இங்கிட்டு ஒரு கூட்டம் உட்காந்து மாப்பிள்ளையை தேடும். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்கன்னா அங்கேயே அங்கேயே பார்க்க வைத்தலை மாற்றிட்டு போயிடலாம். நீ பொண்ணு தேடுற, நீ மாப்பிள்ளை தேடுற, நீ நினச்சின்னா அங்கேயே உங்களுக்கு என்னங்க பொண்ணு தேடுறீங்களா, என் பொண்ணு இருக்கு பார்க்குறியா, பாருங்கள் அங்கேயே முடிச்சிடலாம். இன்றைக்கி எத்தனை, இன்றைக்கி மனசு தான் இன்றைக்கி எல்லாத்துக்கும் தடையாக நிற்கிது. கேட்டால் பிள்ளைங்க மேலே அப்பா அம்மா போடுறதும், அப்பா அம்மா மேலே பிள்ளைங்க போடுறதும், இன்றைக்கி இது ஒரு விளையாட்டாகவே போயிட்டுருக்குது. இந்த நேரத்தில் தான் இந்த வசனம் நம்மளை, இந்த இந்த நற்செய்தி வாசகம் நம்ம இன்னும் ஆழமாய் சிந்திக்க வைக்குது. அந்த காலத்திலேயே பிரச்சனை இருந்திருக்குது, விலக்கி விடுதல், மனவிலக்கு செய்தல். அதைத்தான் வந்து ஆண்டவர் இன்றைக்கி மிக தெளிவாய் பேசுகிறார். இது நீங்கள் வந்து உங்களுடைய கடின உள்ளத்தினால மோசே வேறு வழியே இல்லாமல் தலையில் அடிச்சுக்கிட்டு எழுதின சட்டம்டா, ஆண்டவர் அப்படி படைக்கலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே இது மோசே உங்களுக்கு அனுமதி எடுத்தோம், ஆனால் தொடக்க முதல் அவ்வாறு இல்லை, அவ்வாறு இல்லை. அப்போ ஆண்டவர் எதை நம்மிடத்தில் பார்க்க வைக்கிறார்? தொடக்கத்தில் கடவுளுடைய திட்டம் எப்படியா இருந்தது அதை நம்ம உணரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்களேன், அப்போ ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம பார்க்குற போது நீதிமொழிகள் 21:31 சொல்லுது, போர் நாளுக்கென்று குதிரையை ஆயத்தமாக வைத்திருக்கலாம், ஆனால் வெற்றி கிடைப்பது ஆண்டவராலேயே. நீ குதிரை படைபலங்களெல்லாம் வச்சிரு, ஆனால் வெற்றி கொடுக்க போகிறது ஆண்டவர் தான். உசையா 1:7 சொல்லுது, யூதா குடும்பத்தாருக்கு கருணை காட்டுவேன், அவர்களின் கடவுளாகிய ஆண்டவராலேயே அவர்களுக்கு விடுதலை கிடைக்க செய்வேன், வில் வாள் போர்க்குதிரைகள் குதிரை வீரர்கள் ஆகியவற்றை கொண்டு நான் விடுவிக்கப் போவதில்லை என்றார். இன்றைக்கி திருமணத்துக்கு நான் இந்த வார்த்தைகளை வைக்கிறேன். நாம் நினைக்கிறது போல் ஜாதியம், நாம் நினைக்கிறது போல் பொருளாதார ஸ்டேட்டஸ், நாம் நினைக்கிறது போல் படிப்பு, இப்படி நீங்கள் எதை அடுக்கி கொண்டு போனாலும் அது ஒரு குடும்பத்தினுடைய நிலையை நிர்மாணிப்பது இல்லை. அது ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவர் தான் எனக்கு இதை செய்கிறார், ஆண்டவர் எங்கள் குடும்பத்தை வழிநடத்துகிறார் என்று நினைத்து அந்த திட்டத்திற்குள்ளே போகிற பிள்ளைகள் தான், குடும்பங்கள் தான் வெற்றி அடையுது. ஒரு கவுன்சிலிங் வராங்க, ரெண்டு கணவன் மனைவி தே ஆர் கோயிங் டு கெட் செப்பரேட்டட், டைவர்ஸுக்கு போக போகிறாங்க. அப்போ வருகிற போது இங்கிட்டு பார்த்தா வெல் டு டூ ஃபேமிலி, நல்ல வளமாக தான் இருக்கிறாங்க, இங்கிட்டும் வளமாக இருக்கிறாங்க, இங்கிட்டும் நல்லா படிச்சிருக்காங்க, இங்கிட்டும் நல்லா படிச்சிருக்கிறாங்க. இப்போ ரெண்டு பேரும் நல்ல அறிவை பயன்படுத்தி அவங்க என்ன செய்யலாம், தங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாமே, முடியலையே. அங்கே என்ன மிஸ்ஸிங் அப்படின்னா, ஆண்டவர் மிஸ்ஸிங், இயேசு ஆண்டவர் அங்கே மிஸ்ஸிங், தூய் ஆவியானவர் மிஸ்ஸிங். ஏன்னா ஆவியானவர் தான் உண்மையை நோக்கி உன்னை வழி நடத்துவார். பிசாசு எங்கே நோக்கி வழி நடத்தும், நம்மளை உலகத்தின் பக்கத்தில் வழி நடத்திக்கிட்டு இருக்கும், பொருள் பின்னாடி வழி நடத்தும், அதிகாரம், பெருமை, ஈகோயிசம். ஆனால் ஆண்டவருடைய ஆவியானவர் அந்த இடத்துல இருக்கணும்னா நாம் இயேசு ஆண்டவருடைய பெயரால் இணைஞ்சு வரணும். பாருங்கள், இன்றைக்கி திருமணத்தின் நிலையை நம்ம சர்ச் பேஸில் பார்க்கும்போது, இந்த சர்ச்சை வந்து இந்த திருமணம்லாம் எங்கே நடக்குது, கோயிலுக்குள்ளே நடக்குதுங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வந்து நம்ம இதை நடத்துகிறோம், இந்த திருமணங்களை. In the Latin rite, the celebration of marriage between two Catholic faithful normally takes place during Holy Mass because of the connection of all the sacraments with the Paschal mystery of Christ. இது வந்து Catechism of the Catholic Church, கத்தோலிக்க மறைக்கல்வியல் 16:21 எண்ணிக்கையில் இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்குறோம். இதுதான் நம்மளுடைய அடையாளம். எதுக்கு நம்ம மண்டபத்தில் வைக்கல கல்யாணத்தெல்லாம், எதுக்கு கோயிலில் வந்து வைக்கிறோம்? அந்த கோயிலில் வைக்கிறதுக்கான அடையாளம் இதுதான், பிகாஸ் த கனெக்ஷன் ஆஃப் ஆல் சாக்ரமெண்ட்ஸ், திரு அருட்சாதனங்களினுடைய அந்த இணைப்பு அப்படிங்கிறதுக்கு பாருங்களேன், வித் த பாஸ்கல் மிஸ்டரி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவினுடைய அந்த மீட்பு மறைபொருளோடு இணைந்து கிடக்குதுங்க. கிறிஸ்து பிறந்து அவர் மறித்து அவர் இறந்து உயிர்த்த அந்த அடையாளத்துக்குள்ளே பின்னி பிணைந்து கிடக்கிற அடையாளங்கள். அதனால தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த யூக்கரிஸ்ட் ஆஃப் மெமோரியல் ஆஃப் நியூ கவனன்ட் இஸ் ரியலைஸ்ட், த நியூ கவனன்ட் இன் விச் கிரைஸ்ட் ஹஸ் யுனைடெட் ஹிம்செல்ஃப் ஃபார் எவர் டு த சர்ச். அதனால தான் ஒரு கணவன் மனைவியெல்லாம் ஈஸியாக மாற்றிட்டு இருக்க முடியாது. இயேசுசாமி அவரை எப்படி இணைச்சி வச்சிருக்கிறாரு? ஃபார் எவர் டு த சர்ச். அவர் அந்த திருச்சபையை விட்டு அவர் வெளியில் போக முடியாது. திருச்சபையை கட்டி எழுப்பினவர் அவர் தான், அவர் விட்டுட்டு போக முடியாது. அதனால் திருச்சபையினுடைய ஒரு அங்கமாக இருக்கிற அடையாளமாய் இந்த அருட்சாதனங்களை வைத்திருக்கிறார். அதனால தான் சொல்கிறோம், திருமணம் என்பது ஒரு அருட்சாதனம். அதை நீ நினச்சா வச்சுக்கிறது வேணான்னா புட்டுக்கிட்டு போகிறது இல்லைங்க. எந்த காரணத்தை முன்னிட்டும், எந்த காரணத்தை முன்னிட்டும், நீங்கள் நீங்கள் என்ன வேணாலும் எழுதுங்க, ஆண்டவர் ஒரே ஒரு காரணம் தான் சொல்ல, பரத்தமையை முன்னிட்டு அதுக்கு ஒரே ஒரு ஐடென்டிட்டி தான் கொடுக்குறார். இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, ஒரு கணவனோ மனைவியோ யாரோ ஒருத்தர் அவரை விளக்குறாங்க, நீ வெளியில் போ என்னோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த நபர் பரத்தமையில் ஈடுபட்டவராக இருக்கணும். அவர் என்னைய பழிபாவம் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக இவங்க கெட் அவுட் சொல்கிறாங்கன்னா, இந்த நபர் மீது எக்ஸ்ஆர் ஒயர் கணவனா மனைவியா யாராக இருந்தாலும் அவங்க மீது தான் வேதனையினுடைய கை, ஆண்டவருடைய கரம் இருக்க போகிறார். ஏன்னா அவங்க அந்த பார்ட்னரை விளக்குறது வந்து பரத்தமை அந்த ஒரு காரணத்துக்காக இல்லை, வேறு ஏதோ காரணங்களுக்காக அப்படி ஒதுக்குறாங்க அப்படின்னா ஆண்டவர் வார்த்தையின்படி அவங்க இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் நம்ம சொல்கிறோம், நீங்கள் வார்த்தைக்குள்ளே நெல்லுங்க. நீங்கள் எவ்வளவுதான் நல்லவங்களாக இருந்தாலும் இந்த வார்த்தைக்குள்ளே நிற்காமல் போனீங்கன்னாக்க ஆண்டவர் உங்களோட இருக்க முடியாது, இருக்க மாட்டார். நம்ம எல்லாம் அறிவோடு செயல்படுறது போல் தெரியும், ஆனால் ஆண்டவருடைய இரக்கம் நம்மோடு இருக்கணும்னா இந்த காரியத்தில் நம்ம அக்கறையாக இருக்கணும். திருமணம் என்பது இட்ஸ் எ காட் இனிஷியேட்டட் பிஸ்னஸ், கடவுள் துவங்கி வைத்த ஒரு காரியம். மனுஷன் வந்து நீ ஆம்பளையாக இருக்க நான் பொம்பளையாக இருக்க ரெண்டு பேரும் யார் இதை முதல்ல யோசிச்சா? ஒரு ஆணும் பெண்ணும் வருவதற்கு முன்பாகவே நம்ம என்ன திட்டம் போட்டுட்டா வந்தோம் இல்லையே? ஒரு ஆணுக்கு பெண்ணின் மீதும் பெண்ணுக்கு ஆணின் மீதும் ஒரு ஈர்ப்பு வருகிறது, அடிப்படை ஈர்ப்பு வருகிறது. இந்த ஈர்ப்பினுடைய அடிப்படை அர்த்தம் என்ன? அதை தான் நம்ம என்ன செய்கிறோம், திருமணம் என்று சொல்கிறோம். அந்த திருமணத்தினுடைய அடையாளம் அதுக்குள்ளே இருக்கிறது, இந்த உடல் சார்ந்த உள்ளம் சார்ந்த ஒரு ஈர்ப்பு. அது கடவுள் வைத்த அது ஒரு பொக்கிஷம், அதிலேயே தெரிகிறது கடவுளுடைய எண்ணம் என்ன அப்படின்னு. அதனால தான் கடவுள் என்ன செய்கிறார், இந்த திட்டத்தை படைப்புகள் எல்லாத்துக்கும் வச்சுருக்கிறாரு, மனிதர்களுக்கு சற்று உயர்ந்த நிலையில் வச்சுருக்கிறார். அதனால் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை சிந்தித்து பாருங்கள், இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்களேன். இன்றைக்கி சில பேர் என்ன செய்கிறாங்க, இதில் இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க, அதாவது இந்த திருமணத்தை வந்து எப்படியாவது கலைச்சி விடுறதுக்கு வீட்டுக்குள்ளேயே ஆட்கள் இருப்பாங்க. நான் திருமணத்தின் போது திருமண பூசையிலெல்லாம் சொல்கிறது தான், திருமணத்தினுடைய அந்த குடும்பங்களை பிரிக்கிறதுக்கு பிசாசு உள்ளே வருவான். பிசாசு உள்ளவரான எப்படி வருவான், குதிரையிலே கொம்பு வச்சுக்கிட்டு வாழ் வச்சுக்கிட்டுலாம் வரமாட்டாங்க, வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆட்கள் வழியாக தான் வருவான். அப்பா அம்மா வழியாக அங்கிட்டு பேசுவான், அக்கா தங்கச்சி வழியாக, அண்ணன் தம்பி வழியாக, நாத்தனார் மாமியார் இப்படி தான். நம்ம இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற உறவுகள் தான் பிசாசுகளாக எழும்ப போகிற. அதனால தான் சொல்லுகிறோம், நம்ம எதை குறித்தும் ஜாக்கிரதையாக பேசணும். குடும்பம் ஆரம்பித்து அவங்க கட்டி ஓடிக்கிட்டு இருக்கிற போது நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம ஜாக்கிரதையாக இருந்து பேசணும். அவர்களை நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு பேசக்கூடாது. இன்றைக்கி ஒரு கதை சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லுவாங்க, சிறு குழந்தைகளுக்கு. அது என்னென்னா, ஒரு அரசன் என்ன செய்தா, ஒரு ஆசிரியர் என்ன செய்கிறாரு, பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து ஒரு விதை கொடுத்து இந்த விதை நல்லா வளருதா அப்படின்னு பார்த்து பத்திரமா வளர்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த மண்ணுக்குள்ளே போட்டு அதை நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாரு. பார்த்து பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிடணுன்னு ஒரு பையன் என்ன பண்ணிட்டா, அந்த விதையை கொண்டுட்டு வந்து அப்படியே கொண்டு வரான், வளரவே இல்லை. என்னப்பா எல்லாத்துக்கும் வளர்ந்துருக்கு உனக்கு வளரலை அப்படின்னா, நான் டெய்லி அந்த விதையை எடுத்து எடுத்து பார்த்தேன், உள்ளத்தான் இருக்குதான்னு. விதையை தோண்டி நோண்டி எடுத்து பார்ப்பானா, விதை உள்ளதான் இருக்குது, விதை உள்ளதான் இருக்குது. இன்றைக்கி நம்மளும் பல நேரங்களில் பிள்ளைகள் அப்படி குடும்பத்தில் அவங்க இணைந்து போகிற நேரத்தில் அவங்களுக்குன்னு சில போராட்டங்கள், அவங்களாம் அதை நம்ம என்ன செய்யணும், அனுமதிக்கணும். அவங்கள நம்ம பேக்கப் பண்ணி விடணும், அவங்க அனுபவத்துக்குள்ளே போய் பார்க்கணும். நாம் நோண்டி நோண்டி பார்க்கக்கூடாது, விதை இருக்குதா விதை இருக்குதா. இன்றைக்கி அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நிறைய பேர் அந்த குடும்பத்தை, அதான் கடவுள் சொல்கிறார், பிரிக்கிற அடையாளமாக மாறிடாதீங்க. யார் பிரிக்கிறாங்க? மனிதர்கள் பிரிக்காது இருக்கட்டும், வேறு எதுவும் பேய் பிசாசுலாம் வந்து பிரிக்கிறது இல்லை, மனுஷங்க தான் பிரிக்கிறாங்க. மனிதர்கள் எங்கேருந்து வராங்க, வெளியிலேருந்து என்ன கான்ட்ராக்ட் பேசிஸில் வராங்களா? இல்லை இல்லை, நம்மளோட உண்டு உறங்கி ஒன்றாக இருக்கிறவங்க தான் நம்மளை பிரிக்கிறாங்க. இதை வந்து திருமணம் செய்து கொள்கிறவர்கள் அறிந்திருக்கணும். அதுக்காக நம்ம என்ன தாய் தகப்பனெல்லாம் விட்டு வெட்டி விட்டுட்டு நம்ம போகணும்னு இல்லை. அதனால தான் ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறார், மனைவியோடு அவன் கூடி இருக்கட்டும். இன்றைய சமூகத்தில் நம்ம பார்க்குறோம் நம்ம தமிழ் சமூகத்தில் கல்யாணம் பண்ணோடனே பொண்ணு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போகுது. முன்னாடி காலத்துலலாம் மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு இருந்தார். அதனால் விவிலியத்தின்படி எது சரி, ஆணும் பெண்ணும் தனியாக போய் இருங்கடா அப்படின்ட்டார். ஒரே வார்த்தை, ஒரு ஆண் பெண் மனைவியோடு ஒன்றித்திருப்பான் அவ்வளோதான். இப்போ போய் நம்ம சமூக தேடலுக்காக நம்ம என்ன செய்திருக்கிறோம், இந்த இணைப்பெல்லாம் வச்சுருக்குறோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த வார்த்தையின்படி செயல்படுத்தி அந்த வார்த்தையின்படி செயல்படுகிற பிள்ளைகள் ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுறாங்க. இதில் இன்னொரு கேட்டகரியை நம்ம பார்க்குறோம் என்னென்னா, அதை பார்த்துட்டு சீடர்கள் சொல்கிறாங்க, இத்தகைய நிலையை இப்படி திருமணம் செய்து கொள்ளவர்கள் இருக்குது அப்படின்னா அதுக்கு திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பதே நல்லதுன்னு சொல்கிற உடனே இயேசு சாமி அழகாக ஒரு அடையாளத்தை காட்டுறார். அருள் கொடை பெற்றவரன்றி வேறு எவரும் இக்கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. அருள் கொடை பெற்றவரன்றி இன்றைக்கி நிறைய வாலிப பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்கன்னா, திருமணமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன காசு பணம் பெருமை இது இருந்தால் போதும். இல்லை, அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற நாங்கள் படிச்சுட்டே இருப்போம். பாருங்கள், இதெல்லாம் டீவியேஷன் என்று நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் வந்து ஒரு நெறிமுறையிலிருந்து பிறழ்ந்து போகக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். இது சரியானால் கண்டிப்பாக சரியல்ல. சரியான காரணங்கள் இருந்தால் மட்டுமே, உடல் ரீதியாக இல்லை மன ரீதியாக ஏதோ ஒரு காரணம் இருக்குது, நான் இந்த திருமண வாழ்க்கைக்குள்ளே போக முடியாது, நான் அந்த திருமணத்தில் போய் இணைஞ்சு அந்த உண்மை தனத்தை வந்து நம்ம கொடுக்க முடியாதுங்கிற அது அந்த பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் அதுக்கு விதிவிலக்காக நிற்பீங்க. மற்றபடி நான் சும்மா எனக்கு திருமணத்தை கண்டால் பயமாக இருக்குது, எனக்கு திருமணம் பிடிக்கலை, நான் தனியாகவே வாழ்ந்துட்டேன், எனக்கு நான் சொல்கிறது தான் வந்து சட்டமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதை சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், ஒன்று நீ வந்து அருள் கொடை பெற்றவர் என்று. அருள் கொடைன்னா என்ன, இது மாதிரி ஒரு 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 நிலைக்கு தங்களை வந்து கையளிக்கிறவங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று இதோ இந்த மாதிரி குருக்கள் நாங்கள் இந்த நிலைக்கு வர்றதுக்காக இந்த திருமணத்தை நாங்கள் விட்டுட்டு வந்திருக்கிறோம். திருமணம் செய்து கொள்ள இயலாதவர்கள் அல்ல, இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணுற ஒன்றும் இல்லை போல் இருக்குது அதனால வந்திருக்காங்க. இல்லை, அந்த மாதிரி கிடையாது. திருமணத்திற்கு கையாளாதவர்களாக வரவில்லை, திருமணத்தை வேண்டாம் என்று சொல்லி வந்திருக்கிறோம். ஏன்னா சிறப்பு பணிக்காக. அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், அருள் கொடை பெற்றவர் என்று. ஒன்று நீ இந்த சைடு வந்து நிற்கணும், இல்லாட்டினா அந்த சைடு நிற்கணும், குடும்பத்தினுடைய பக்கம் நிற்கணும். நீ ரெண்டு பக்கமும் நிற்காமல் நீ தனியும் ஒரு அடையாளத்தோடு நிற்க விரும்புறீன்னா அதுக்கு தகுதியான காரணங்கள் இருந்தால் மட்டும்தான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். அதனால் இந்த மனநிலையோடு இருக்கிறவங்கள்லாம் இதை மாற்றிக்கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். ஆகவே இந்த அருமையான வேளையில் ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் எதை குறித்தும் கவலைப்படாமல் இருக்கணுங்கிற அந்த வார்த்தைகளை எல்லாம் உண்டு. ஆனால் இதை குறித்து நம்ம கவலையோடு யோசிக்கணும், நான் சரியாக தான் செய்கிறேனா, நான் இன்னும் ஏன் இந்த நிலையில் இருக்கிறேன், நான் என்ன செய்ய வேண்டும். அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம கரம் உயர்த்தி மன்றாடுகிற போது அவர் என்ன செய்வார், நம்மை வழி நடத்துவார். சீராக்கிய ஞான நூல் 35:18 சொல்கிறது, உன்னத இறைவன் சந்திக்க வரும் வரை அவர்கள் நட்பயிற்சியில் தளர்ச்சி அடைவதில்லை, அவர் நீதிமான்களுக்கு தீர்ப்பு வழங்குகிறார், தம் தீர்ப்பை செயல்படுத்துகிறார். ஆண்டவர் இந்த நீதிமான் நேர்மையாளர்னு சொல்லக்கூடியவங்க இந்த காரியத்துக்குள்ளேயும் அவர்களுடைய அடையாளமானது சோதிக்கப்படுகிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னத இறைவன் சந்திக்க வரும் வரை அவர்கள் நட்பயிற்சியில் தளர்ச்சி அடைவதில்லை. திருமணம் என்கிற காரியத்தில் அவங்க கடந்து செல்ல அவங்க ஒரு நாளும் தளர்வதில்லை. அதில் வரக்கூடிய கஷ்டங்கள் நன்மைகள் எல்லாவற்றையும் ஏற்று அவங்க வழி நடந்து போவாங்க. நீங்களும் இந்த நாளில் யோசித்து பாருங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்கள் வழிகள் மாற்றப்பட்டிருந்ததுன்னா மீண்டும் வந்து ஆண்டவருடைய வழியில் நின்று கொள்ளுங்கள். திருமணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அது சரியான பாதை அல்ல. ஆண்டவருடைய வழியில் வந்து நின்று நல்ல ஒரு திருமணம் செய்து குடும்பத்திற்கு தாய் தந்தைக்கு நல்ல மகிழ்ச்சி கொடுங்க. சட்டத்திட்டங்களை வைத்துக்கொண்டு பெரிய லிஸ்ட்டு ஒன்று போட்டுக்கிட்டு பொண்ணு தேடாதீங்க, மாப்பிள்ளை தேடாதீங்க, எளிய உள்ளத்தோட ஆண்டவருக்கு உகந்த ஒரு குடும்பத்தை நான் அமைக்க வேண்டும் என்கிற மனநிலையோடு நீங்கள் உங்கள் குடும்பத்தை அமைத்து கொள்ளுங்க. சாதிகளை கடந்த ஒரு மனநிலையில் நீங்கள் உங்கள் துணையை தேடுங்க. கண்டிப்பாக தங்களுடைய நிலையை கடந்து செல்கிற மனிதர்களுக்கு கடவுள் கனியாக நல்ல குழந்தை பாக்கியத்தை ஆசீர்வாதமாக கொடுப்பார். அந்த குடும்பங்கள் நிறைவான ஆசீர்வாதத்தோடு இருக்கும். நீங்களே அந்த ஆசீர்வாதத்தினுடைய சாட்சியாய் ஆண்டவர் உங்களை மாற்றுவார். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பார்க்க ஆண்டவருடைய இந்த காரியத்திற்குள்ளே கடந்து செல்ல உங்களை அன்புடன் அழைக்கிறோம். காட் பிளெஸ் யூ.